நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில், ஈராக்கின் மோசூல் நகர் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் பிடியில் விழுந்து ஓராண்டாகும் நிலையில் அது தொடர்பிலான ஒரு பார்வை, இலங்கையில் தேர்தல் நடைமுறையை மாற்ற வழி செய்யும் அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தத்திற்கு அரசில் அங்கம் வகிக்கும் சிறுபான்மை கட்சியினர் தெரிவித்துள்ள எதிர்ப்புகள்,
இன விகாசார முறைப்படி இன்றைக்கு 10 பேராக இருக்கணும், ஆனா இப்பொழுது இவங்க கொண்டு வந்திருக்க ஒரு திருத்தம் வந்து 3-4 பேர் தான் வர முடியும் எங்களுக்கு. ஆகவே இது முழுமையாக நாங்க இதை எடுக்கிறோம் வந்து.
புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கலந்து கொள்வது குறித்து எழுந்துள்ள கேள்விகள்,
தேர்தல் தொடர்பாகவோ உடனடி பிரச்சனைகள் தொடர்பாகவோ வெளிநாடுகளில் பேச வேண்டும் என்ற தேவை இருப்பதாக நாம் கருதவில்லை. அவ்வாறு இருந்தாலும் கூட அதில் கலந்து கொள்பவர்கள் இந்த மீள் குடியேற்றத்துடன் சம்பந்தமான முதலமைச்சராக அல்லது அவ்வாறானவர்களாக இருக்க வேண்டும்.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன், இளையதம்பி தயானந்தா.
இந்த ஆண்டில் மட்டும் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவுக்கு வந்து சேரும் குடியேறிகளின் எண்ணிக்கை 100,000 தாண்டிவிட்டதாக 2 சர்வதேச அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அகதிகளுக்கான ஐநாவின் அமைப்பும் குடியேற்றம் தொடர்பான சர்வதேச அமைப்பும் இது தொடர்பில் ஒரே மாதிரியான கணக்கையே வெளியிட்டிருக்கின்றன. மத்திய தரைக்கடல் வழியாக வரும் குடியேறிகளில் பெரும்பான்மையானவர்கள் இத்தாலி மற்றும் கிரேக்கம் ஆகிய நாட்டு கரைகளில் வந்தடைகிறார்கள். அடுத்த சில மாதங்களில் இப்படி வருபவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் வலிந்து முன்னெடுத்த தாக்குதல்கள் குறித்து அது கோரிய மன்னிப்பை எந்த வகையிலும் திரும்பப் பெற வேண்டாம் என நாட்டின் 2 முக்கிய மூத்த நபர்கள் கோரியிருக்கிறார்கள். அந்த போர் முடிவடைந்து 70 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் நிகழ்வில் தனது உரியை பிரதமர் ஷின்சோ ஆபே தயாரித்து வரும் வேளையில் இந்த வேண்டுகோள் வந்திருக்கிறது. ஜப்பானின் முன்னாள் தலைவர்கள் அந்த போர் குறித்து வருத்தம் தெரிவித்து வெளியிட்ட எண்ணங்களை போன்றே தானும் வெளியிட விரும்பவில்லை என அவர் ஏற்கனவே குறிப்புணர்த்தியுள்ளார். 2ஆம் உலகப் போர் தொடர்பில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வகையிலான மன்னிப்பை வெளியிட்டிருந்த முன்னாள் பிரதமர் டோமிச்சி முரியாமா மற்றும் அமைச்சரவை செயலாளராக இருந்த யோகை கோனோ ஆகியோரே இப்போது முன்னர் கூறிய மன்னிப்பை திருப்பம் பெற வேண்டாம் என கோரியிருக்கிறார்கள்.
எகிப்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த மிக மோசமான கால்பந்தாட்ட வன்முறைகளில் தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களில் 11 ஆண்களுக்கு மரண தண்டனை விதித்து எகிப்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. போர்ட் சையத் ஸ்டேடியம் படுகொலை என்று அழைக்கப்படும் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் எதிரெதிர் கால்பந்தாட்ட குழுக்களின் ரசிகர்கள் மத்தியில் நடந்த மோதலில் 70க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். அந்த மோதல் குறித்த வழக்கிலேயே இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் பல காவல்துறை அதிகாரிகள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் அவர்கள் யாரும் இடம்பெறவில்லை. ஆனால் போர்ட் சையத் நகரின் முன்னாள் காவல்துறை தலைவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது.
சிறார் திருமணங்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து வங்கதேச அரசு முன்பு அளித்த கடப்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் அமைப்பான ஹியூமன் ரைட் வாட்ச் கேட்டிருக்கிறது. பெண்களுக்கான திருமண வயதை தற்போதிருக்கும் 18 வயதிலிருந்து 16 வயதாக குறைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று அந்த அமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேசத்தில் 30% பெண்களுக்கு 15 வயதுக்குள்ளேயே திருமணம் நடந்து விடுகிறது. இது சட்டவிரோதம் என்று இருந்தாலும் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடக்கின்றன. வறுமை காரணமாக பல பெற்றோர்கள் இளம் பெண்களுக்கு மனம் முடித்து விடுகின்றனர். இவ்வாறு செய்வதால் சாப்பாட்டு செலவு குறையும் என்று அவர்கள் கருதுகிறார்கள்.
சிரியாவின் தென்பகுதியில் உள்ள முக்கியமான பெரிய ராணுவ தளத்தை தாங்கள் கைப்பற்றியுள்ளதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். டேரா நகருக்கு அருகிலுள்ள 52வது பிரிகேட் தளத்தை தாங்கள் அதிரடி தாக்குதல் மூலம் கைப்பற்றியுள்ளதாக தெற்கு முன்னணி என்று தங்களை கூறிக்கொள்ளும் குழுக்களின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இதுகுறித்து சுயாதீனமாக உறுதிப்படுத்தும் அறிக்கைகள் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. நாட்டின் தென்பகுதியில் இருக்கும் இந்த ராணுவத்தளம் கிளர்ச்சியாளர்கள் வசம் விழுந்துள்ள இந்த செய்தி உண்மையாக இருக்குமாயின் அது அரசுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அண்மைக் காலமாக வடக்கு சிரியாவின் ராணுவ முன்னரங்குகளில் அரச படைகள் பெரும் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் தெற்கே இந்த படைத்தளம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக செய்தி வந்துள்ளது.
ஜெர்மனிய குழந்தைகள் நல மருத்துவர் ஒருவர் தனது 102வது வயதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ரோபோபோட் என்ற அந்த பெண்மணி 77 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியில் அப்போது அதிகமிருந்த தொண்டி அடைப்பான் நோய் குறித்த தனது ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்திருந்தார். ஆயினும் நாஜிக்களால் தனது இறுதித் தேர்வில் பங்கேற்பதிலிருந்து அவர் தடுக்கப்பட்டிருந்தார். இவரது தாய் யூதர் என்பதால் அப்போதிருந்த சட்டங்களின்படி இவருக்கு வாய்வழி தேர்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது.
தமிழோசியில் முதலாவதாக சர்வதேச செய்தி ஒன்று. ஈராக்கின் இரண்டாவது பெரிய நகரமான மோசூல் இஸ்லாமிய அரசு அமைப்பின் தீவிரவாதிகளின் பிடியில் விழுந்து ஓராண்டு ஆங்கும் நிலையில் அங்கு வாழும் மக்களின் நிலை மிகவும் மோசமாகி உள்ளது என்பதை பிபிசி கண்டறிந்துள்ளது. அவர்களின் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக உள்ளது என்று அங்குள்ள சிலர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்கள். மோசூல் நகரை மீண்டும் அரச படைகளால் கைப்பற்ற முடியுமா என்பதே இப்பொழுது எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி. இவை குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழ் தருகின்றார் இளைய தம்பி தயானந்தா.
கடந்த ஓராண்டு காலமாக ஈராக்கின் மோசூல் நகரில் வாழ்பவர்கள் இஸ்லாமிய அரசு அமைப்பின் கொடூரமான ஆட்சியின் கீழ் சிக்கித் தவிக்கின்றனர். அந்த அமைப்பின் கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் என பிபிசி கண்டறிந்துள்ளது. 2014 அண்டை நாடான சிரியாவில் தம்மை ஸ்திரப்படுத்திக் கொண்ட இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் ஈராக்கில் நிலவிய அரசியல் இழுபறி நிலையை தமக்கு சாதகமாக்கிக் கொண்டு புதிய ஆட்சி ஒன்றை அமைக்கும் நோக்கில் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாகிய மோசூலை தம்பசப்படுத்தினார்கள். மோசூல் வீழ்ச்சியின் பின்னர் அங்கு தொடராக இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகள் இன்றைய ஈராக்கின் ஒருமைப்பாட்டை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஈராக்கின் வேறுபடும் இனக்குழுக்களை ஒன்றிணைத்து இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளை எதிர்க்க முடியாத சூழல் அங்கு தோன்றியிருக்கிறது. மோசூலை காக்க முடியாது பின்வாங்கிய ஈராக்கிய படையினர் அங்கு விட்டுச் சென்ற கணிசமான ஆயுதங்கள் இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டன. அங்கிருந்த வங்கிகளில் இருந்து பல மில்லியன் டாலர்கள் அவர்களால் கொள்ளையிடப்பட்டன. நகரின் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளை அவர்கள் விடுவித்தார்கள். தலைகளை வாள்களால் வெட்டி சாய்ப்பது உள்ளிட்ட எண்ணற்ற கொலைகள் அங்கு நடந்தேறியிருக்கின்றன. இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்களுக்கு சில சுன்னி பழங்குடி படையினரும் சதாம் ஹுசைனின் விசுவாசிகளும் ஆதரவு அளித்து வருவது தெரியவந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானில் பயிற்றுவிக்கப்பட்ட படையினரின் ஆதரவையும் ஷியா போராளிகளின் ஆதரவையும் ஈராக் பெற வேண்டிய தேவை எழுந்தது. இதுவே ஈராக்கில் தற்போது எழுந்திருக்கும் இனக்குழு பிரச்சினைக்கான காரணமாகவும் அமைந்திருக்கிறது. இத்தகைய சூழலில் இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்களுக்கு உதவும் நோக்கில் வெளிநாடுகளில் இருந்து ஈராக்கிற்குள் வந்து குவியும் ஜிகாதிகள் ஐஎஸின் ஆதிக்கத்தை மேலும் பலப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களின் அதிதீவிர மனப்போக்கு தலைவிரித்து ஆடியது. பெண்கள், கிறிஸ்தவர்கள் என பல தரப்பினரும் ஏராளமான துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்து வருகிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களும் ஷியா பள்ளிவாசல்களும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் கட்டுமானங்களும் உடைத்தறியப்பட்டன. இதேவேளை ஈராக்கிய படையினரை வலுப்படுத்தும் பல முயற்சிகள் அமெரிக்க கூட்டமைப்பின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுன்னி முஸ்லிம்கள் பெருமளவில் வாழும் அரேபிய நாடுகளும் ISI இல்லாது ஒழிக்க துணை நிற்க வேண்டும் என அமெரிக்கா கூறி வருகிறது. இது சுன்னி முஸ்லிம்கள் வாழும் அரேபிய நாடுகளை விடை சொல்ல முடியா சவால் ஒன்றிற்குள் தள்ளியிருக்கிறது. ஐஎஸ்க்கு எதிரான நடவடிக்கைகளால் எழும் பின்விளைவுகளுக்கு அவை அஞ்சுகின்றன. அதேவேளை மேற்குலக சார்பு ஷியாக்களின் போர் தமக்கு எதிராக திட்டமிடப்பட்டு வருவதாக ஐஎஸ் பிரச்சாரம் செய்து வருகிறது. திக்ரித்தில் எட்டப்பட்ட வெற்றி ஐஎஸின் பின்னடைவாகவும் இதன் வழி மோசூல் மீட்கப்படக்கூடும் என்று நம்பியிருந்தவர்களை ஈராக்கின் அன்பார் மாகாணத்தை ஐஎஸ் கைப்பற்றியமை வாயடைக்க வைத்திருக்கிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் இளைய தம்பி தயானந்தா. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையில் தேர்தல் முறையை மாற்றும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தத்திற்கு நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது என்று வெளியுறவு பொறுப்பை தற்காலிகமாக கவனித்து வந்த அமைச்சர் அஜித் பெரேரா பிபிசியிடம் தெரிவித்தாலும் சிறுபான்மை கட்சிகள் அதற்கு உடன்படவில்லை என்று இப்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
நாடாளுமன்ற தேர்தல் முறையில் திருத்தம் கொண்டு வருவதற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இது தொடர்பில் சிறுபான்மை இன அமைச்சர்களால் மாறுபட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளது.
உண்மையிலேயே நேற்று அவ்வாறான ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை.
உண்மையிலே தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை முழுமையாக நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன்.
20வது அரசியல் ஜாப்பு திருத்தம் ஊடாக நாடாளுமன்ற தேர்தல் முறையில் மாற்றத்தை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவையில் இது தொடர்பான பத்திரம் முன்வைக்கப்பட்ட போதிலும் ஒப்புதல் புறப்படவில்லை என்கின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதியுதீன்.
தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க சொன்னார், ஐக்கிய தேசிய கட்சி 225 உறுப்பினர்களை விட ஒரு உறுப்பினர்களை கூட கூடுதலாக அடுத்த பாராளுமன்றத்துக்கு இந்த புதிய திருத்த சட்டத்திலே கொண்டு வர உடன்பாடு இல்லை என்று சொன்னார். அந்த வேளையிலே மலையக மக்களுடைய பிரதிநிதித்துவம் சம்பந்தமாக திகாம்பரம் அவர்களும், அதே போல சிறுபான்மை சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் எங்களுடைய பர்சன்டேஜ் அதாவது வீதாசாரத்துக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய ஒரு முறைக்கு நாங்கள் உடன்படுவோம், இல்லை என்றால் நாங்கள் எந்த வகையிலும் உடன்பட முடியாது என்பதை சகோதரர் அமைச்சர் ரவுபக்கீம் அவர்களும் நானும் உறுதியாக அந்த இடத்திலே சுட்டிக்காட்டினோம். தேர்தல் முறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எடுக்கப்பட்டதே ஒழிய எவ்வாறான முறை என்று எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை. அவ்வாறான ஒரு முடிவை எடுப்பதற்காக வெள்ளிக்கிழமை தாமதித்து அதற்குள்ளே தங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு ஒத்த கருத்துக்கு வருமாறு ஜனாதிபதி நேற்று உத்தரவிட்டார். ஒன்றை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், நாங்கள் சிறுபான்மை சமூகத்துடைய பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் உடன்பட மாட்டோம். நாங்கள் அமைச்சரவைக்குள்ளும் எதிர்ப்போம், பாராளுமன்றத்திலும் எதிர்ப்போம், ஜனநாயக ரீதியான போராட்டங்களை கொண்டா வந்தாவது நாங்கள் அதை எதிர்ப்போம் என்பதை உறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன்.
அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இப்படி கூறினாலும் அமைச்சரவையில் ஒப்புதல் புறப்பட்டுள்ளதாக உறுதிபட கூறுகின்றார் மற்றுமோர் சிறுபான்மை இன அமைச்சரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம்.
உண்மையிலேயே அந்த கடைசியாக இந்த பிரச்சனை வரும் பொழுது நான் மட்டுமே அதை எதிர்த்து பேசினேன், எதிர்ப்பை காட்டினேன். ஜனாதிபதிக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது, அதே மாதிரி ராஜீவ் சேன்ராத் அவர்களுக்கும் வாக்குவாதம் பட்டது, முழு கேபினட் சேர்ந்து என்னுடைய வாக்குவாதம் தெரிவித்தாங்க. ஆனா இதுல கடைசியாக என்னுடைய வாக்குவாதம் பொழுது சிறுபான்மை கட்சிகள் கூட தேசம் மௌனமா இருந்தாங்க. வந்து இது வந்து முதலாவதாக நாங்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையிலும் இருக்கும் பொழுது பிரதமருடையும் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு கூறப்பட்டது 160 ஆசனங்களை தொகுதியானது கொண்ட ஒரு மறுசீரமைப்பை ஏற்படுத்துறதுக்கு. ஆனா நேத்து சமர்ப்பிச்ச 125 தொகுதியானது இந்த ஆசனங்களை கூட்ட முடியாது. சிறுபான்மை மக்கள் விசேடமாக மலைய மக்களுக்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இல்ல இன வீதாசார முறைப்படி இன்றைக்கு 10 பேராவது இருக்கணும், ஆனா இப்பொழுது இவங்க கொண்டு வந்திருக்க ஒரு திருத்தம் வந்து 3-4 பேர் தான் வர முடியும் எங்களுக்கு. ஆகவே இது முழுமையாக நாங்க இதை எடுக்கிறோம். வந்து நாங்க கேட்கறதெல்லாம் எங்களுடைய மக்களுக்கு இன வீதாசாரப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதி வந்து நூலையா மஸ்கர மட்டும்தான், வேற எங்கேயும் எங்களுக்கு தொகுதி எடுக்க முடியாது. ஆகவே எங்களுடைய மலைய மக்கள் சிங்கள மக்கள் இணைந்து வாழ்றாங்க, ஒரு தொகுதி எடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வாழல. ஆகவே தொகுதியை கேட்கக்கூடிய அளவுக்கு நூலையா மஸ்கரிய மட்டும்தான் எங்களுக்கு கேட்கலாம். ஆகவே இதை எங்களை கொடுக்கும் நாங்கள் மூரணமாக இதை ஆதரிக்க இருக்கோம், என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும்
என்றும் குறிப்பிட்டார் அமைச்சர் பழனி திகாம்பரம்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் போருக்கு பின்னரான காலகட்டத்தில் புலம்பெயர்ந்து வரும் தமிழ் அமைப்புகளுடன் இணக்கமான ஒரு நல்லுறவை மேம்படுத்த அரசு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அவ்வகையில் லண்டனில் கடந்த வாரத்தில் உள்ள உலகத் தமிழர் பேரவை மற்றும் சில அமைப்புகளுடன் இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேசிய ஆணையத்தின் செயலாளர் ஆகியோர் பங்கு பெற்ற கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இது குறித்து உலகத் தமிழர் பேரவையின் சுரேன் சுரேந்திரன் அவர்களிடம் பேசினார் சுவாமிநாதன்.
தமிழர் பேரவையினுடைய தொடர்ச்சியான தமிழ் கூட்டமைப்புடன் சேர்ந்த கூட்டத்தொடரின் ஒரு பாகம், அதில் இலங்கையின் மொழி விவகாரத்துறை அமைச்சரையும் அழைத்திருந்தோம், அவரும் வந்திருந்தார். அவரை விட நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயலாளர் கரியதரசி மிஸ்டர் ஜெயசிங்கவும் வந்திருந்தார். சில குறிப்பிட்ட நாடுகளுடைய அரசாங்கங்களுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள்.
எந்தெந்த நாடுகளுடைய பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள்
அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஆணை இல்லை. இருந்தபோதும் கலந்து கொண்டவர்களுடன் நாங்கள் பேசிய விடயங்களை பற்றி கூறுகின்றேன். கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள மக்களுடைய தேவைகள் சில சிறப்பு தேவைகள், குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 80,000 மேலான போரால் பாதிக்கப்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள். போரால் பாதிக்கப்பட்டு அங்கீனம் பெற்றவர்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய தேவை என்ன, ஈடு செய்யக்கூடிய தகமை நிதி இருக்கின்றதா இலங்கையில், இல்லாவிட்டால் அதை எப்படி புலம்பெயர்வாழ் தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் எப்படி அதை ஈடு கொடுக்கலாம் என்ற விடயங்களை பற்றி பேசுவதற்காகவே இந்த கூட்டத்தொடரை செய்திருந்தோம்.
இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு, உங்கள் மீதான தடை விலக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்களா? முதலில்
நிச்சயமாக தமிழ் கூட்டமைப்பு சார்பாகவும் உலக தமிழர் பேரவை சார்பாகவும் புலம்பெயர்வாழ் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் சார்பாகவும் நாங்கள் அந்த கோரிக்கையை விடுத்திருந்தோம் வெளிவார அமைச்சரிடம்.
அதுக்கு அவர் என்ன சொன்னார்?
காலதவணை சார் கேட்டிருந்தார், அதற்கான ஒரு சிறப்பு குழு ஒன்றை தான் நியமித்திருப்பதாக அவர்கள் ஆராய்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியின் பின்னராக வரும் அவருடைய பத்திரத்தை படித்துவிட்டு அதை முன்னெடுப்பதாக கூறினார்.
2009 போர் உக்ரமாக நடந்த காலகட்டத்திலும் சரி, அதன் அடுத்த சில ஆண்டுகளிலும் சரி, சில சர்வதேச அமைப்புகள் இப்போதைய நிலையில் நீங்கள் அந்த மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னபோது அதை புலம்பெயர் அமைப்புகள் கடுமையாக நிராகரித்தன. இப்பொழுது எமக்கு தேவை அரசியல் தீர்வு, போர் குற்றம் குறித்த பொறுப்பேற்பு போன்ற விஷயங்கள் என்பதை புலம்பெயர் அமைப்புகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தின. மீள்கட்டமைப்பு என்று போனால் அது மகிந்தாவுக்குத்தான் உதவும் என்ற ஒரு கருத்தை எடுத்தார்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்தில் முழு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டது என்ன காரணம்?
முக்கிய காரணம், இலங்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் மாறியிருக்கிறது, ஜனாதிபதி மாறியிருக்கின்றார். போர் நடத்திய ஜனாதிபதியும் அவருடைய அரசாங்கமும் இப்பொழுது பதவியில் இல்லை.
ஆனால் மகிந்தாவுடைய அமைச்சரவையில் இவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கின்றார். மேலும் அந்த போரை முன்னின்று நடத்திய ஒரு இராணுவ தளபதி தான் இப்பொழுது இலங்கை இராணுவத்துடைய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஆட்சி மாறிவிட்டது என்பதற்காக அங்கே எல்லாம் மாறிவிடவில்லை. போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்பேற்றல் என்பதை பல புலம்பெயர் அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன. அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் மாறிவிட்டீர்களா?
நிச்சயமாக இல்லை. நான் கூறியது போல இந்த கூட்டம் பொறுப்புக்கூறல், சர்வதேச விசாரணை, அந்த செப்டம்பர் மாதம் வரை இருக்கும் ஐநாவினுடைய அறிக்கை அல்லது அரசியல் தீர்வு என்ற விடயங்களை பற்றிய கூட்டம் அல்ல. இது வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தமிழ் மக்களுடைய உடனடி தேவைகளை பற்றிய ஒரு கூட்டம்.
புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி திரட்டி நேரடியாக உதவி திட்டங்களை முன்னெடுக்கின்ற யோசனை இருக்கிறதா?
உடனடியாக பணத்தை திரட்டி அனுப்புவதற்கான வாய்ப்பில்லை. சில விடயங்களை அரசாங்கம் செய்ய வேண்டும், சில விடயங்களை தமிழ் கூட்டமைப்பு செய்ய வேண்டும், அதற்கு பின்னராக புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் செய்ய வேண்டும். சர்வதேச சமூக ஒத்துழைப்பு தேவை, அவர்களுடைய கண்காணிப்பு தேவை என்று பலவிதமான யோசனைகளையும் அலசி ஆராய்ந்தோம்.
உலகத்தமிழ் பேரவையைச் சேர்ந்த சுரேன் சுரேந்திரன். ஆனால் இலங்கை அரசால் இப்படி முன்னெடுக்கப்படும் கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பங்கு பெறுவது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. அவரது பங்கேற்பு குறித்து கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் விளக்க வேண்டும் என்று கூறி அதன் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடிதமும் எழுதியுள்ளார். அவருடன் பேசினார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தேர்தல் தொடர்பாகவோ உடனடி பிரச்சனைகள் தொடர்பாகவோ வெளிநாடுகளில் பேச வேண்டும் என்ற தேவை இருப்பதாக நாம் கருதவில்லை. அவ்வாறு இருந்தாலும் கூட அதில் கலந்து கொள்பவர்கள் இந்த மீள் குடியேற்றத்துடன் சம்பந்தமான முதலமைச்சராக அல்லது அவ்வாறானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அவர்கள் யாரும் கலந்து கொண்டதாகவும் இல்லை. தேர்தல் தொடர்பாக வெளிநாட்டில் பேசுவதற்கு எதுவும் இருப்பதாகவும் நாங்கள் கருதவில்லை. ஆகவே இந்த வகையில் இவ்வாறான விடயங்கள் எல்லாமே ரகசியமான விடயங்களாண்டா இல்லை. அவ்வாறு இல்லாமல் இந்த ரகசியம் பேணப்பட என்பது முக்கியமாக செப்டம்பர் மாதம் ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் தொடர்பான அறிக்கை வரவேற்கக்கூடிய சமயத்தில் இலங்கை அரசாங்கம் தனது நாட்டை தனது அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டமைப்பு புலம்பெயர் அமைப்புகள் போன்றவற்றை அவர்கள் நடுநிலைப்படுத்துவதனூடாக நியூட்ரலைஸ் பண்ணுவதனூடாக அதிலிருந்து தாங்களிடம் தப்பிக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார்களா என்ற பல கருத்துக்கள் இப்பொழுது எழும்ப துவங்கி இருக்கின்றது. ஆகவேதான் ஒரு தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் பொதுமக்களுக்கு முக்கியமாக இவ்வாறான கேள்விகள் உள்ளடக்கிய பல பேருக்கு கூட்டமைப்புடைய தலைவர் என்ற அடிப்படையில் சம்பந்தவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
இப்ப நீங்க கோருகின்ற இந்த விளக்கமானது சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தனிப்பட்ட ரீதியில் நீங்க கேட்கிறீங்களா, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சியின் சார்பில அல்லது கூட்டமைப்பின் சார்பில கேட்கிறீங்களா?
நான் சித்தார்த்தன் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடன் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர்கள் யாருக்கும் இதை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம். கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் என்ற அடிப்படையில் பல பேர் என்னிடம் இதே கேள்விகளை எழுப்பியதன் காரணமாகவும் அந்த பேச்சாளர் என்ற அடிப்படையிலும் திரு சம்பந்தனுக்கு கிழக்கு இதனை விளங்கப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான்.
இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அல்லது சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் என்ன வகையாக பிரிக்கப்பட வேண்டும் அல்லது தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் சம்பந்தமாக கூட்டமைப்பு என்ன கருதுகிறது?
நேற்று தான் இது அமைச்சரவையில் பேசி பத்திரிகைகள் என்று வந்திருக்கின்றது. நாளை கூட்டமைப்பு சந்தித்து பேச இருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்த ஒரு விடயத்தை நாங்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியிருக்கிறது. வரக்கூடிய எந்த ஒரு சீர்திருத்தமும் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவங்களை பாதிக்க கூடாது, மலையக தமிழ் மக்களாக இருக்கலாம், வடகிழக்கு தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் பேசும் மக்களாக இருக்கலாம், யாரது பிரயத்துவத்தையும் வரக்கூடிய புதிய முறைமை என்பது பாதிக்க கூடாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அவ்வாறு பாதிக்கின்ற பட்சத்தில் கூட்டமைப்பு அதனை எதிர்க்கும் என்றும் கூறியிருக்கின்றோம். இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 225 பேரில் 125 தொகுதிகள், அங்கால் 75 விகிதாசார முறை, 25 தேசிய பட்டியல் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு எல்லை மேல் நிர்ணயம் என்பது அவசியம் என்பது புலனாகின்றது. 169 பேர் முன்னர் இருந்த தொகுதி வார நிலைமைகளில் இருந்தார்கள். இப்பொழுது அதை 125 ஆக்கின்ற பொழுது அந்த தொகுதி வார நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பது தெரிகின்றது. அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் நிச்சயமாக எமது ஆசனங்கள் முன்னிருந்த ஆசனங்களும் கூட குறைவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் இது ஒரு பாதிப்பான விடயம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இவை தொடர்பான முழுமையான விளக்கங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விடயம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் பேசியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். தமிழகத்திலிருந்து ஒரு செய்தியும், அனைவருக்கும் அறிவியலும் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தின் முன்னணி வர்த்தக குடும்பங்களில் ஒன்றுக்கு தலைமை ஏற்று இருந்தவரும் செட்டிநாட்டு அரசர் என்று அழைக்கப்படுபவருமான எம்ஏஎம் ராமசாமிக்கும் அவரது சுவீகார மகனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் தொடர்பில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து தமது தரப்புக்கான விளக்கத்தை அளித்துள்ளார் எம்ஏஎம் ராமசாமி. அங்கு சென்றிருந்தார் நமது செய்தியாளர் முரளிதரன். அவர் தரும் தகவல்கள்.
தன்னுடைய ஸ்வீகார புத்திரனான ஐயப்பனோடு சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என செட்டிநாடு குழுமங்களின் முன்னாள் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான எம்ஏஎம் ராமசாமி அறிவித்திருக்கிறார். தென்னிந்தியாவின் மிக பிரபலமான தொழில் குழுமங்களில் ஒன்றான செட்டிநாடு குழுமங்களின் தலைவராக இருந்த எம்ஏஎம் ராமசாமி 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயப்பன் என்பவரை தத்தெடுத்தார். அதற்கு பிறகு எம்ஏஎம் ராமசாமிக்கு சொந்தமாக இருந்த செட்டிநாடு சிமெண்ட்ஸ் என்ற மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனம் உட்பட செட்டிநாடு குழும நிறுவனங்கள் அனைத்தும் ஐயப்பனின் நிர்வாகத்தின் கீழ் வந்தன. இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொழிலதிபர் எம்ஏஎம் ராமசாமிக்கும் ஐயப்பனுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் பிறகு இருதரப்பும் மற்றொரு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த எம்ஏஎம் ராமசாமி ஐயப்பன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தான் தத்தெடுத்த ஐயப்பன் தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் கைப்பற்றி கொண்டு தன்னுடைய செலவுகளுக்கே பணம் கொடுக்கவில்லை என்றும், தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டதாகவும், தான் பயன்படுத்தி வந்த கார்களை கூட எடுத்துச் சென்று விட்டதாகவும், குடும்பத்தின் பாரம்பரிய நகைகள் இருக்கும் அறையை பூட்டிவிட்டதாகவும் எம்ஏஎம் ராமசாமி குற்றம் சாட்டினார். வெவ்வேறு ஊர்களில் இருக்கும் செட்டிநாடு குடும்பத்திற்கு சொந்தமான இல்லங்கள் அனைத்தையும் ஐயப்பன் முடக்கியிருப்பதாகவும் ராமசாமி கூறினார். தன்னுடைய பெயரில் இருக்கும் சொத்துக்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றின் ஆவணங்களை கூட ஐயப்பன் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதாகவும் ராமசாமி குற்றம் சாட்டினார். முன்னதாக கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்த ஐயப்பன் தான் செட்டிநாடு குழும ஊழியர்களின் நலனுக்காகவே நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி வருவதாகவும், தன் தந்தை விரைவில் தங்களுடன் வந்துவிடுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார்.
I would say this is the organization built by me, the brand Chettinad is built by me, so why should I walk away? I cannot walk away. Avaru seekrama maariruvar sir, avaru paam edho is been wrongly advised, adanal avaru seekrama maariruvar, so adanal andha nambikkiyoda nam wait pannuvom.
ஆனால் இனி ஐயப்பனோடு சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என ராமசாமி இன்று தெரிவித்துள்ளார். ஐயப்பன் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார்.
அவர்களுடைய பிள்ளை இல்லை, பிள்ளையாக இருக்க மாட்டார், தத்து பிள்ளையாக இருக்க மாட்டார், நீங்கள் பிள்ளையாக இல்லாமல் இல்லை, அவர் வேணாமல் வேணாம், அவர் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் வந்து காலில் விழுந்தாலும் சரி, தலையில் விழுந்தாலும் சரி, ஐயப்பனை பற்றி ஒரே வார சொல்லி முடிச்சிடாரு, நம்பிக்கை துரோகம்ன்ற பையன்.
எம்ஏஎம் ராமசாமியின் மோசமான நிர்வாகத்தால் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு கையகப்படுத்தியது என ஐயப்பன் சில நாட்களுக்கு முன்பாக கூறியிருந்த நிலையில் எம்ஏஎம் ராமசாமி இன்று அதனை மறுத்தார். செட்டிநாடு நிறுவனத்தில் இருந்த பலரையும் ஐயப்பன் திடீரென பணி நீக்கம் செய்ததாகவும் ராமசாமி தெரிவித்தார்.
என்ன சொத்து காப்பாற்ற எல்லாரையும் வீட்டுக்கு அமைச்சிட்டாரு, எல்லாரையும் வீட்டுக்கு அமைச்சிருக்கு, சம்பளம்லாம் சேவ் பண்ண சொத்து சம்பாதிச்சிருக்கேன் சொன்ன மருந்து நிறுத்திட்டாரு. அவன் ரொம்ப கிளியர் சொல்லுவாங்க, ஏமாத்திட்டாங்க, அதான் சொன்னேன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம்னு ஒரே வார்த்தை தான்.
84 வயதாகும் எம்ஏஎம் ராமசாமி 1995 ஐயப்பனை தனது புதல்வனாக தத்தெடுத்தார். ஆனால் 2012 ஆண்டிலிருந்து எம்ஏஎம் ராமசாமிக்கும் ஐயப்பனுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்தது. செட்டிநாடு நிறுவனத்தின் தலைவராக இருந்த ராமசாமி 2014 அதிலிருந்து நீக்கப்பட்டு நிரந்தர தலைவர் என்ற பதவியில் அமர்த்தப்பட்டார். சுமார் 4,000 கோடி ரூபாய் அளவுக்கு விற்றுமுதல் கொண்டிருக்கும் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் ஐயப்பன் 72% பங்குகளை வைத்திருக்கிறார். 22% பங்குகள் MAM ராமசாமி வசம் இருக்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் செட்டிநாடு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்பட்டு வரும் நிலையில் செட்டிநாட்டு ராஜா என்ற கௌரவ பட்டத்துடன் அழைக்கப்படும் MAM ராமசாமிக்கும் அவரது ஸ்வீகார புதல்வருக்கும் இடையிலான மோதல் ஊடகங்கள் மற்றும் தொழிற்துறையினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் LR ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் தென்கொரியாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் மெர்ஸ் வைரஸ் குறித்த ஒரு செய்தியை பார்க்கலாம். மெர்ஸ் நோய் என்பது என்ன? அது எதனால் உருவாகிறது? மெர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக அழைக்கப்படும் மத்திய கிழக்கு சுவாச பாதிப்பு நோய் முதன் முதலில் 2012 மத்திய கிழக்கு பகுதியில் கண்டறியப்பட்டது. சார்ஸ் மெர்ஸ் நோயின் புதிய ரக கொரோனா வைரஸ் தான் இப்பொழுது தென்கொரியாவில் பரவ துவங்கியிருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இது தற்பொழுது மனிதர்களுக்கு இடையில் பரவ துவங்கியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த புதிய வைரஸ் என்பது என்ன? இதை கண்டு நாம் எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டும்? கொரோனா வைரஸின் புதிய வடிவமே இந்த புதிய வைரஸ். கொரோனா வைரஸ் என்கிற பொது பெயரில் பல வகையான வைரஸ்களும் அடங்கும். சாதாரண சளியை தோற்றுவிக்கும் வைரஸ் முதல் சார்ஸ் என்று சுருக்கமாக ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அதிதீவிர சுவாச பாதிப்பு நோயை ஏற்படுத்தும் வைரஸ் வரை கொரோனா வைரஸ் குடும்பத்துக்குள் அடங்கும். தற்போது தென்கொரியாவை தாக்க துவங்கியிருக்கும் புது ரக கொரோனா வைரஸ் சார்ஸ் நோய் வைரஸ் அல்ல. மெர்ஸ் நோய் தாக்கி 2012 சவுதி அரேபியாவில்தான் முதன் முதலில் ஒருவர் மரணித்தார். அது முதல் மெர்ஸ் வைரஸுக்கு இதுவரை 442 பேர் பலியாகியிருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் தாக்கும்பொழுது என்ன நடக்கும்? அடிப்படையில் கொரோனா வைரஸ் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இரண்டிலுமே சுவாச குழாய்களில் தொற்றை ஏற்படுத்தும். நோயாளிகளுக்கு காய்ச்சல் உருவாகும். இருமலுடன் மூச்சுவிட சிரமப்படுவார்கள். மேலும் இதனால் நிமோனியா காய்ச்சல் தோன்றும். சிலருக்கு சிறுநீரகம் செயற்படாமல் போகும். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வயதான ஆண்கள். இந்த வைரஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? இந்த வைரஸ் எப்படி மனிதர்களை தாக்குகிறது என்பது இன்னமும் முழுமையாகவும் சரியாகவும் தெரிய வரவில்லை. ஆனால் சில பொதுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்த நோயின் பரவலை தடுக்க முடியும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள். உடல் நலிவுற்றவர்கள், குறிப்பாக இருமல் மற்றும் சளித்தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முடிந்தவரை நெருக்கமாக இருப்பதை தவிருங்கள். கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பதும் உணவுக்கு முன்னதாக கைகளை முறையாக கழுவும் பழக்கத்தையும் கடைபிடிப்பதன் மூலம் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக புவி வெப்பமடைதல் தொடர்பான செய்தி ஒன்று. பூமி வெப்பமடைவதற்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் புவியை வெப்பமடையச் செய்யும் வாயுக்களின் வெளியேற்றம். இந்த வாயுக்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த சீனா எடுத்து வரும் முக்கிய முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட மிக விரைவில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும் என்று லண்டனில் இருக்கும் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். இது குறித்த BBCயின் செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
சீனாவில் கிரீன் ஹவுஸ் வாயு எனப்படும் புவியை வெப்பமடைய செய்யும் வாயு வெளியேற்றம் 10 வருடங்களுள் வீழ்ச்சியடைய தொடங்கும் என LSE எனப்படும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட காலத்தை விட 5 வருடங்கள் முன்னதாகவே சீனாவில் இது இடம்பெறுவதுடன் சீனாவின் இந்த நடவடிக்கை காலநிலையை பாதுகாப்பதற்கு முன்னெடுக்கப்படும் முயற்சிகளை மேலும் துரிதப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. சீனா பழைய நிலக்கரி இயந்திரங்களை அகற்றிவிட்டு தூய்மையான புதிய நிலையங்களை அமைத்து வருவதுடன் காற்று மற்றும் சூரிய சக்திகளில் முதலிடுவதில் உலகின் முன்னணி நாடாக விளங்குகிறது. சீனாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய பாரிய அர்ப்பணிப்பும் இந்த புவியை வெப்பமடைய செய்யும் வாயுவின் வீழ்ச்சிக்கு பகுதியளவில் ஒரு காரணம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். காலநிலையில் மாற்றத்தை உண்டாக்கும் புவியை வெப்பமடைய செய்யும் வாயு வெளியேற்றம் குறித்து சீனாவின் ஆரோக்கியமான செயற்பாடுகளை ஏனைய நாடுகளும் உணர்ந்து செயற்பட்டால் இந்த வருட பிற்பகுதியில் பாரிஸில் நடைபெறவுள்ள காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டின் நோக்கம் மேலும் வெற்றியடையும் என LSE கேட்டு நிற்கின்றது. புள்ளி விவர தகவல்களின் அடிப்படையில் சீனா நிலக்கரி பயன்படுத்துவதில் தமது உச்ச எல்லையை ஏற்கனவே எட்டிவிட்டது என புதிய அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அது ஒரு மகிழ்ச்சியற்ற செய்தி எனவும் ஆய்வாளர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர். சீனாவின் செயல் உலக சந்தையில் தூய்மையான சக்தியை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளை அதிகரிக்க தூண்டும் அதேவேளை நிலக்கரி மற்றும் சில மூலப்பொருள் ஏற்றுமதியாளர்களை அவதியுறச் செய்துவிடும். முன்னர் சீனா அமெரிக்காவுடன் மேற்கொண்ட இருதரப்பு ஒப்பந்தத்தில் அதிபர் ஷி ஜின்பிங் புவியை வெப்பமடைய செய்யும் கரியமில வாயுவை சீனா 2030களில் குறைத்துக் கொள்ளும் என உறுதியளித்திருந்தார். இவ்வாறாயினும் சர்வதேச கடப்பாடு தொடர்பில் சீனாவின் தற்போதைய முன்னேற்றகரமான கையாளுகை பாராட்டத்தக்கது என அவதானிகள் புகழாரம் சூடுகின்றனர். மாறாக சீனாவில் புவியை வெப்பமாக்கும் கிரீன் ஹவுஸ் வாயுவின் வெளியீடானது 2025 உச்சமாக இருக்குமேயானால் அது 12.5 to 14 billion டன்கள் கார்பன் டை ஆக்சைடுக்கு சமமாகும் என அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த விடயம் தொடர்பில் சீனாவின் செயற்பாடானது உலகை 2 செல்சியஸ் வெப்ப அதிகரிப்பு வரம்பிற்குள் பேணும் வாய்ப்பை அதிகரிக்க செய்துள்ளதுடன் காலநிலை மாற்றத்தால் உலகம் மேலும் எதிர்நோக்கி இருந்த பாதிப்பை தவிர்க்கவும் வாய்ப்பளித்துள்ளது.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.